வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை எல்லாரையும் பிளஸிங் அட் நூ நிகழ்ச்சியின் வழியாக சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். முதலாவதாக மார்க் 11:23 நம்ம ஆரம்பிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைய நம்ம வந்து மத்தேயு 11 மார்க்கினுடைய சுவிசேஷத்துல 11:23 நான் வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதுல நடந்த சம்பவம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நம்ம தொடர்ந்து அதை குறித்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் இந்த மரத்தை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். இனி ஒருவனும் ஒரு காலம் தனி புசியாதிருப்பானாக என்று கட்டளையிடுகிறார். மறுநாளிலே அவர்கள் அப்படி மறுநாளிலே அவர்கள் வந்து பார்க்கும்போது அந்த மரமானது வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டு அவருடைய சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு தான் இயேசு என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது என்ன சொல்ல வருது, தேவனுடைய வகையான விசுவாசத்தை உடையவர்களா இருங்கள். அந்த தேவனுடைய வகையான விசுவாசத்தை உடையவர்களா இருக்கும்போது அவர்கள் மலையை பார்த்து, இந்த அத்திமரத்தை மட்டும் இல்ல, மலையை பார்த்து பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இங்கு இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அவிசுவாசத்தினுடைய தன்மைகளை குறித்து, பல தன்மைகளை குறித்து கடந்த வாரங்கள்ல நாம் தொடர்ந்து தியானித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வகையான வழிகளில நாம் விசுவாசத்தில் இருக்கிறோமா அல்லது அவிசுவாசத்தில் இருக்கிறோமா என்பதை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிகள் நம்ம 20 கிட்டத்தட்ட 20 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கு சில சமயம் ஆகிறது. இயேசுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இயேசுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்முடைய மலையை பார்த்து நாம் சொல்லும் போது சில சமயங்கள்ல அது வந்து என்னாகும், உடனே ஆகின்று போகலாம். ஆனால் நான் அநேக சமயங்கள்ல என்ன ஆயிருது, நாம் சொன்னதற்கும் நாம் சொன்னது நடப்பதற்கும் இடையில் உள்ள அந்த 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 டியூரேஷன் இருக்குல்ல, அந்த டியூரேஷன்ல நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நம்ம வந்து தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைக்கிறோமா அல்லது அவிசுவாசத்திற்குள்ளாக போய்விட்டோமா என்பதை நாம் அறிவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காலமா இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்துல அதாவது ஆண்டவர் நமக்கு சொன்னபடியே அந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியத்தை பார்த்து மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லிட்டு சொன்ன காரியம் நடக்கும் வரையிலும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து தான் நம்ம வந்து போன வாரம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த வாரமும் அதை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதுல பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இது வந்து எவனாகிலும் அப்படின்னு சொன்னதுனால அதுல வந்து அது எல்லாரையும் அதில் அந்த அந்த எவனாகிலும்ல வராத ஆளே கிடையாது. அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, அது எல்லாருக்கும் பொருந்தும். இன்னும் இங்கிலீஷ்ல வந்து தெளிவா சொல்லுது, என்ன சொல்லுது, ட்ரூலி ஐ சே டு யூ, நான் வந்து என்ஏஎஸ்பில இருந்து வாசிக்கிறேன், ஹூஎவர் சேஸ் டு த மவுண்டன், ஹூஎவர் சேஸ் டு த மவுண்டன் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் மலையை பார்த்து பேசலாம், பெண்ணாக இருந்தாலும் மலையை பார்த்து பேசலாம். தமிழ்ல எவனாகினும்னு வந்ததுனால அது வந்து ஆண்களை மட்டும் குறிக்கிறதாக அப்படி நம்ம அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்றாலும் அப்படி அர்த்தப்படுத்திக் கொள்வது தவறு. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, ஹூசோ எவர், யாராகினும், அது வந்து ஆண் யார் யாரா வேணுமானாலும் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சில கூல்ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இந்த தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு கூல்ட்ரிங்க்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுல என்ன நடக்கும்னா, அப்படியே ஒரு நாலஞ்சு பசங்களா வந்து ஒரு கார்ல அப்படியே போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், தாகம் எடுக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க பக்கத்துல பார்த்தா தம்ஸ் அப் அதை எடுத்துட்டு போற ஒரு வேன் வந்து அந்த சமயத்துல அதை அவங்களை கிராஸ் பண்ணும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா அந்த காரை அந்த அந்த தம்ஸ்அப் வேன் பக்கத்துல அதே வேகத்துல ஓடி இந்த அதுல இருந்த கார்ல இருக்கிறவன் அங்க குதிச்சு அங்க இருந்து நாலு பாட்டில எடுத்துட்டு திருப்பி அங்க இருந்து இந்த காருக்குள்ள குதிச்சு குடிக்கிற மாதிரி அவங்க காட்டுவாங்க. அதை பார்த்தோடனே அது வந்து வா பயங்கர, அது வந்து அந்த கார் சேசிங் டைப்ல அந்த சீனை எடுத்திருப்பாங்க, அது பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து ஒரு லைன் தெளிவா வாசிக்கக்கூடிய அளவுல ஒரு லைன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்டிக்கர்ல. அது என்ன அப்படின்னு சொன்னா, திஸ் ஸ்டண்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ட்ரெயின் இண்டிவிஜுவல்ஸ், ஸோ பிளீஸ் டோன்ட் ட்ரை இட் அட் ஹோம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்டண்ட்டு இதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட இண்டிவிஜுவல்ஸால செய்யப்பட்டது, அதனாலதான் அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து ஓடுற கார்ல இருந்து இங்க இருந்து அங்க குதிக்கிறாங்க, அங்க இருந்து இங்க குதிக்கிறாங்க, ஆனா அவங்க உடம்புல ஒரு சிராய்ப்பு கூட இல்லாம பத்திரமா அவங்க இருக்காங்க. ஆனா இத நீங்க என்ன பண்ணிடாதீங்க, தயவு செய்து ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. மண்ட உடையும் எலும்பு உடையும் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. ஆமா, பின்ன 60-70 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து புதுச்சா என்ன ஆகும், கத்திரக்கு சோத்திரம். அப்போ அந்த அப்படிப்பட்ட விதமாக ஆண்டவர் என்ன சொல்லல, ஏய் நான் வந்து தேவனுடைய குமாரன், நான் வந்து பரலோகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கேன், அதனால நான் சொன்னபடி நடக்கும், நீ எல்லாம் இதை ட்ரை பண்ணிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, எவனாகிலும் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், எவராகிலும் ஆணோ பெண்ணோ சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் செய்யும் போது அவர் அப்படியே என்ன நடக்கிறது, அந்த காரியம் அந்த மலையானது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளி தள்ளப்படுகிறது. இதுல வெறும் அத்தி மரம், அதாவது இதே காரியத்தை வந்து மத்தேயுவும் எழுதுகிறார். மத்தேயு அவருடைய சுவிசேஷத்துல எழுதுறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். ஈசர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், எப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு தியானத்தின் தலைப்பு மெய்யாகவே மெய்யாகவே என்று நான் கொடுத்திருக்கேன். என்ன இதனுடைய அர்த்தம் பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த அத்தி மரத்துக்கு செய்யப்பட்டது போல நீ மலையை பார்த்து பெயர்ந்து சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல இந்த மெய்யாகவே அப்படின்னு சொல்றது இது யார் சொல்றா, இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு வந்து அவர் யாரு, அவர் சத்தியபரர், அவரிடத்தில் பொய் என்பதே இல்லை, அவர் வந்து அவரால பொய் சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, He is a God who cannot lie, which is impossible for him to lie. அவருக்கு பொய் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன் சொல்றது அவர் சும்மா சாதாரணமா சொன்னாலே போதும், ஆனால் எதற்காக மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொன்னாரு. அதைத்தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தையிலன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் நாம் விசுவாசித்தால் நம்மால் சாதிக்க முடியாத விஷயங்கள் என்று ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய எந்த விதமான மலையாக இருந்தாலும் அது வந்து அது வெறும் மலையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது ஒருவேளை நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார நெருக்கங்களாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம், இதை பயன்படுத்த முடியும். அப்போ இதை பயன்படுத்துகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின் படி அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சொன்னத மாற்றி மாற்றி பேசக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன பார்த்தோம், யாக்கோபு எழுதும் போது யாக்கோபு என்ன சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் என்ன பண்ண கடவன், ஒன்னு அஞ்சு இப்படி சொல்றது பாருங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாயிருக்கிறான். சந்தேகப்படாம கேட்கணும். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கூட நாம் என்னதான் செய்யணும், ஞானத்தை கேட்டுக்கொள்றதும் எப்படிதான் கேட்கணும், சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்பது என்பதை குறித்த சரியான அறிவு இல்லை. சரி, இப்ப ஆண்டவர் வராரு, நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுவாங்க. ஆனால் சாலமோனிடத்தில் ஆண்டவர் வந்தார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாருன்னு கேட்டான். அந்த ஞானம் என்ன பண்ணுதான், ஞானம் வந்து வெறும் ஆண்டவர் ஞானம் கொடுக்கிறார், அந்த ஞானத்துல என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஞானத்தில் தீர்க்க ஆயுசு இருக்கிறது. ஞானத்துல என்ன இருக்கு, தீர்க்க ஆயுசு இருக்கிறது. ரெண்டாவது, செல்வம் இருக்கிறது. ரெண்டாவது, அந்த ஞானத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, பொருளாதார செழிப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அது என்னது, ஆண்டவருடைய ஞானம். அந்த ஞானத்தை எப்படி கேட்கணும், சந்தேகப்படாமல் விசுவாசித்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது அவன் நாம் அந்த ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அப்படி கேட்டாச்சு, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், கேட்டாச்சு கேட்டதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் இல்லைன்னு உடனே நமக்கு என்ன ஆயிடுது, நம்முடைய புறம்பான இந்த சரீர கண்களால் பார்ப்பதற்கு அங்க ஒண்ணு சேஞ்ச் நடக்கல அப்படின்ன உடனே அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, சோர்ந்து போய் விடுகிறார்கள். அநேகர் என்ன பண்றாங்க, அதனால அவங்க வந்து அப்படியே அப்படியே சோர்ந்து போய் அந்த காத்து இறங்கின பலூன் மாதிரி அப்படியே முகமெல்லாம் சுருங்கி போய் அப்படியே நம்பிக்கை இழந்து போய் விடுகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் தரிசித்து வாழ்கிறவர்கள் அல்ல. நம்ம வந்து நம்முடைய கண்களால் பார்க்கிறதை மட்டும் நம்பிக்கொண்டிருப்போமானால் நம்மால் ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த விசுவாச ஜீவியத்தில் நம்மால் வெகு தூரம் செல்ல முடியாது. நம்மால் நம்ம காண்கிறத மட்டும்தான் நம்புவோம், அதை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அதை மட்டும்தான் நான் வந்து நம்ப முடியும்னு சொன்னா நம்ம வந்து கிறிஸ்தவத்தின் மிக 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 ஒரு சாதாரண நிலவரத்துலதான் இருக்கமே ஒழிய நாம் வளர்ச்சியில் நாம் வளரவில்லை என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அப்படி நம்ம வளர்ந்து 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 ஞானத்தில் பெருகி அறிவில் பெருகி அவருடைய மகிமையில பெருகி அவருடைய வல்லமையில பெருகி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்துல வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது, நாம் தரிசித்து நடப்பதை நிறுத்த வேண்டும். அதுக்காக கண்ணை மூடிட்டு ரோட்ல இறங்கி போக கூடாது, அது வந்து என்ன ஆயிரும், பல பிரச்சனைகளுக்கு உண்டாகி விட்டுரும். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்களை விசுவாச கண்களால் தரிசித்து நம்ம நம்முடைய ஆண்டவர் சொன்ன காரியங்களை நம்முடைய இருதய கண்களால பார்த்து ஆண்டவரே அதை எனக்கு கண்ணில் காண முடியலைனாலும் அதை வந்து என்னுடைய மாம்ச கண்களால் அல்ல ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கண்களால் நான் அதை காண முடிகிறது, அதை நீர் எனக்கு செய்திருக்கிறீர், நீர் அப்படியே அது மாற்றம் இல்லாமல் செய்ய போகிறீர் என்று நம்ம உறுதியாக நம்ப முடியும். அதுபடி ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இந்த ஆண்டவரிடத்தில் கேட்பது எதை கேட்க வேண்டும், என்னென்ன ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இன்றைய தியானத்தை முடிப்போம். முதலாவது எபேசியர் 5:17 எபேசியர் 5:17 அந்த வசனம் என்ன சொல்லுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு தெரிந்து கொண்டால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருக்கு பிரியமாய் வாழ முடியும், அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். நம்ம வந்து நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிப்பதற்கு நமக்கு என்ன இருக்கணும், நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பலருக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, அது ஆண்டவருடைய சித்தமா தெரியாது. அப்ப எதுக்காக ஜெபம் பண்றீங்க, ஏதோ ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கொடுத்தா வாங்கிக்கிடுவோம், கொடுக்கலன்னா போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான தவறான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க ஆண்டவருடைய சித்தத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்னங்கிறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க எதனாலும் எங்களுடைய ஜபத்தினால் நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து சாதித்துக் கொள்வோம், எங்களுடைய உபவாசத்தினால் நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், நாங்க வந்து தண்ணி குடிக்காம 21 நாள் உபவாசம் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுபடி ஜெபம் பண்ணு. அப்படி அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்ன நடக்குது, அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டால் நம்மால் எளிதாக ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், கொலோசியர் 1:9 இப்படி சொல்றது பாருங்க, கொலோசியர் 1:9 அது என்ன சொல்லுது? இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அப்போ நம்ம வந்து எதுக்காக, அவர் வந்து பவுல் அப்போஸ்தலர், நீங்க கொலோசேயர் சபைக்காக ஜெபம் பண்றார். கொலோசேயர் சபையில ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தாரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தாரும், சுகவீனமா இருக்கிறவர்களை சுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர் எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நிரப்பப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஆண்டவருடைய சித்தமே தொடர்ந்து நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய சித்தமே தொடர்ந்து நிறைவேறுகிறதுனால அவனுடைய வாழ்க்கை ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. அவன் வந்து எப்பவும் வந்து எல்லா காரியத்துக்கும் முட்டி மோதி அப்படியெல்லாம் அவன் செயல்படுறது இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை, ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறான். அந்த சித்தத்தை செய்வதற்கு விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அவனுடைய காரியத்தில் அவன் வெற்றி உடையவனாய் மாறுகிறான். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15ல யோவான் அப்போஸ்தலன் இப்படி எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சும்மா எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவாருங்கலாம் கிடையாது. நீங்க வெறுமனே ஜெபம் பண்ணதுனால வந்து ஆண்டவர் ஏதோ தந்துருவாரு, நான் வந்து உபவாசம் இருந்ததுனால ஆண்டவர் தந்துருவாரு அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? நான் எடுத்த உடனே நான் போய் பாரு, நான் ஜெபம் பண்ணி முழங்கால போட்டு அப்படியே பரலோகத்தை அசைச்சு, அப்படி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். அவருடைய வார்த்தையில ஆண்டவர் அவருடைய சித்தத்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நம்ம வந்து வாழ, அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு இடத்துல போய் உட்காரணும். அவங்க சொந்த கதையும் சோக கதையும் அவங்களுடைய சபையினுடைய திட்டங்களையும் சபையினுடைய உபதேசங்களையும் சொல்ற இடத்துல போய் இருந்து கற்றுக்கொண்டா நீங்க வந்து அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற, வார்த்தையை வார்த்தையாக கற்றுக் கொடுக்கிற ஒரு இடத்துல இருந்து அப்படி சொல்லி கொடுக்கிற ஒரு பாஸ்டர் கீழே உட்கார்ந்து அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கவனமா கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதை பிரயோஜனப்படுத்த அல்லது பிரயோகிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். ஆண்டவர் வராரு, ஆந்தி கிறிஸ்து வந்துட்டான், ஓமிக்ரான் வந்துருச்சு, இந்த வருது, அங்க கூடுது, கேஸ் எவரெஸ்ட் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உலக நடப்புகளை உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல நீங்க போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியங்கள் நல்லா நிறைய தெரியும், நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களில அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களில நீங்கள் உங்களுடைய கவனத்தை இழந்து விடுவீர்கள். அதனால ஆண்டவருடைய, நீங்க கேட்கிற இடம் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை, ஆண்டவருக்கு நேராக உங்களை நடத்துகிற இடமா அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல போய் பிரசங்கம் கேட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கஷ்டம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வந்து கேட்க வேண்டும். அப்படி அப்படி கேட்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதுல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அப்படிங்கறத ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு செய்தியை முடிச்சிருவோம். ஒன்று யோவான், நான் நினைக்கிறேன் 2 அதிகாரம் 8 வசனமா, ஆறாவது வசனம், 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த வார்த்தைய நாங்க முன்னாடி போய் கொண்டிருந்த சபையில இந்த வார்த்தையை எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். கரெக்டு, பரிசுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு சொல்லல, கண்டிப்பா நான் பரிசுத்தரா இருக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்ன, நீங்கள் அவருக்குள் இருக்க வேண்டும், பரிசுத்தரா இருக்க வேண்டும், பரலோகம் போக வேண்டும். இந்த உலகம் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, ஆண்டவருக்கு இந்த உலகத்தை பத்தின அவருடைய சித்தம் என்னவா இருந்தா எனக்கு என்ன, நான் இந்த உலகத்துல என்ன செய்யணும் அதை பத்தி எனக்கு என்ன, எதுவுமே அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலை இல்லை. அவங்களுக்கு எல்லாம் நோக்கம் எல்லாம் என்னது, பரலோகத்துக்கு போக வேண்டும். பரலோகத்துக்கு போறதுக்கு ஈஸியான வழி செத்து போறது தான். அதுக்கு இப்படி எல்லாம் சிரமப்பட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணி நீங்க பரலோகத்துக்கு ஈஸியா போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளை நாம கொல்ல முடியாது, அது வந்து நமக்கு அந்த உரிமை இல்லை. அதுக்கு பெட்டர் ஆண்டவரையே எடுக்க வச்சிடலாம். அந்த ஜெபம் பண்றதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருக்க வேண்டும் உண்மைதான், ஆனா அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு. இயேசு என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலானவைகளை செய்வான். அது எங்க இருக்கு, யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. இத பத்தியெல்லாம் அதெல்லாம் இயேசு செய்வாரு, அது மாதிரி நம்ம செய்ய முடியுமா? இங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே, மெய்யாகவே மெய்யாகவே, இங்க பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே, உண்மையான தெய்வம், உண்மையை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாத தெய்வம், சத்தியபரர். அவர் சும்மா சொன்னாலே போதும். ஆனா எதுக்கு ஆண்டவரு இந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவேன்னு 2 தடவை சொல்லணும் அப்படின்னா, ஏ இப்படி சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க, இவங்க அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் அது முடியுமா, நீ எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்து இயேசு செஞ்ச மாதிரி செஞ்சிருவியா, இயேசு நடந்த மாதிரி நீ நடப்பியா, இயேசு தொட்ட உடனே சுகமாச்சு நீ தொட்டா சுகமாகுமா, உனக்கு அவ்வளவு நீ பெரிய பரிசுத்தமா, நீ அவ்வளவு பெரிய யோக்கியமா, நீ அவ்வளவு பெரிய இதா அப்படின்னு எல்லாம் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, மட்டுப்படுத்தி தரையோட தரையா நசுக்கி, அந்த நாகர்கோவில் பாஷையில சொல்ல போனா சவுட்டு மெத்தையாக்கி போடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்றாரு. 1 தடவை மெய்யாகவேன்னு சொன்னாலே போதும், ஆனா 2 தடவை எதுக்கு சொல்லணும், ஏன்னா இப்படி சொன்னாலாவது நீ நம்புவியா, நான் செய்கிற கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலானவைகளை செய்வான். எனக்கு அருமையான சோதனை சகோதரிய, ஆண்டவரு உன்னை வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வைக்கிறதுக்கான காரணம், நீ ஏதோ ஒரு வெந்ததை தின்னு விதி வந்தா சாகக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ இயேசு செய்தவைகளை செய்ய வேண்டும், இயேசு செய்தவைகளிலும் பெரிதானவைகளை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டதுனாலதான் நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க. இந்த செய்தியை கேட்டுட்டு என்ன செய்ய போறேங்கிறது அது உன்னுடைய விருப்பம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நீயும் இயேசு கிரியை செய்தது போலவே இந்த உலகத்தில் கிரியை செய்ய வேண்டும். இயேசு நடக்கும்போது இயேசுவை தொட்டவர்கள் எல்லாம் சுகமானாங்க. இயேசுவினிடத்தில் வந்த எல்லாரும் சுகம் பெற்று போனார்கள். எல்லாரும் அவரிடத்தில் வந்த எல்லாரும் அனைவரும் அனைவரும் எல்லாரும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு அடுத்ததா பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பேதுருவின் நிழல் பட்டு சுகமானார்கள். இயேசுவனுடைய நிழல் பட்டு சுகமானதா எங்கேயும் சொல்லப்படல. ஆனா பேதுருவின் நிழல் பட்டா போதும், நாங்க சுகமாயிருவோம்னு நம்பி அப்படி சுகம் பெற்றார்கள். ஏன்? அவர் வந்து இந்த வார்த்தையை நம்பினார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலானவைகளை செய்வான். ஆண்டவர் உங்களை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு விரும்பும் போது நீங்க வந்து இல்ல இல்ல எங்களுக்கு வந்து அந்த ஆண்டவர் குடிசையும் அறவைத்து கஞ்சியும் போதும், வார வாரம் பாசத்தில் போட்டு மிதி மிதி மிதிச்சு நீ எல்லாம் வந்து நீ எல்லாம் ஒப்பேறிடுவியா, நீ எல்லாம் வந்து பரலோகம் போவேன்னு நினைக்கியா, நீ எல்லாம் யோக்கியமா அப்படின்னு நல்லா கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு அதுதான் உங்க விருப்பம்னா அங்க போகலாம். அல்லது இயேசுவை போல செயல்படணும், இயேசுவை விசுவாசிக்கிற நான் அவர் செய்த கிரியைகளையும் செய்வேன், அவரை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வேன் அப்படின்னு விசுவாசிச்சு அதுக்காக செயல்பட போறோமா, உங்களுடைய விருப்பம். இதுல வந்து நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்களோ அந்த வழியில இதை வந்து ஆண்டவர் ஒரு நாளும் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லுவாரு, நீங்க கேட்டீங்கன்னா அப்படி நடக்கும், அதை விசுவாசிச்சீங்கன்னா அது நடக்கும். இல்ல இல்ல நீ எப்படி சும்மா உனக்கு வேலை இல்லாம நீ புலம்பிக்கிட்டு இருக்க, நாங்க அதெல்லாம் நம்ப முடியாது, நாங்க எங்க இஷ்டம்தான் பண்ணுவோம் அப்படின்னா இதை கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க போகலாம். சத்திர ஸ்தோத்திரம். இது எப்பவுமே ஆண்டவர் வந்து யாரையும் கழுத்த பிடிக்கிற ஆண்டவர் கிடையாது. என்னைக்குமே அவர் அப்படி செய்கிற தெய்வம் அல்ல. அன்னைக்கும் செய்யல, இன்னைக்கும் செய்யல, அவர் என்னைக்கும் செய்ய போறதும் இல்லை. சத்திர ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதை பற்றின ஒரு தெளிவான அறிவோடு ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துல, அந்த இடத்துல உப்பாகவும், அந்த இடத்துல ஒளியாகவும், அந்த இடத்துல வெளிச்சமாகவும், அந்த இடத்துல தேவ மகிமையாகவும், அந்த இடத்துல விடுதலையாகவும், அந்த இடத்துல சுகமாகவும் நாம் இருக்கும்படியாக, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்காக பாதிக்கிறவர்களாக நாம் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் உண்டாக்குனாரே ஒழிய நான் மட்டும் எப்படியாவது பரிசுத்தப்பட்டு நானும் என் வீட்டாரும் மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சுயநல கூட்டமாக இருக்க போகிறோமா, அல்லது என்னையிலும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் விரும்புகிறேன், அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறோமா. நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அந்த முடிவின்படியே ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இல்லை, நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீ பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலானவர்களை செய்வான் என்று சொல்லி நீர் ஆண்டவரே அதையும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று வேற சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உம்மை பிரியப்படுத்துகிற, உம்மை மகிமைப்படுத்துகிற, உமக்காக வாழ்கிற, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே, மலையின் மேல் இருக்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது ஒளியில் உள்ள பட்டணம், அந்த ஒளியில் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்காது. ஆண்டவரே, உம்முடைய ஒளி, ஆண்டவரே சுவிசேஷமாகிய ஒளி எங்கள் மேல் வந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் மலையில் இருக்கிற ஒளிருகிற பட்டணமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். எல்லா துதிகளையும் நீர் எடுத்துக்கொள்ளும். வாரமெல்லாம் வழிநடத்தும், ஜனங்களை ஆசீர்வதியும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும்படியாக தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதி கனமையுமே நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தயவு செய்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.